இயைவ செயல்திட்டத்தற்கஹ ஏழாம் சாம்யேத்தி தம்மனஹ நிர்தோஷம் விதமம் பிரம்மா தஸ்மாத் பிரம்மணி சேர்த்திதாஹ. ஏகோனவிம்சஹ ஸ்லோகஹ பகவத்கீதாசு பஞ்சமே அத்யாயே. தத்ர கர்ம யோக யோகஹ கர்ம சந்நியாசாபேட்சயா உத்கிருஷ்டஹ இதி பிரத்யபாதி. யஸ்து ஜ்ஞானி சஹ கர்மசந்நியாச ஸ்வரூபம் ஸ்வயமேவ பஜதே இதி கிருத்வா கர்ம சந்நியாசார்த்தம் தேன யத்னஹ கோபி நாவசியகஹ இதி தஸ்ய அவஸ்தாம் தத்ர விதேக முக்தியவஸ்தாம் ஜீவன் முக்தியவஸ்தாஞ்ச பிரத்யபாதி பகவத. தத்ர தத்புத்தயஹ ததாத்மானஹ தன்னிஷ்டா தத்பராயணாஹ ஏதாசரீத்யா சந்தஹ ஜ்ஞானினஹ கச்சந்தி அபுனராவருத்திம் புனராவருத்தி ரஹிதாம் அவஸ்தாம் பிராப்னுவந்தி இத்யுக்தம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. அனந்தரம் யஹ ஜீவன் முக்தஹ சஹ ஏதாச ஜ்ஞானேன கதம் ஸ்வஜீவனம் நயதி இதி சந்தேகேததி வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிகைவ ஸ்வபாகேச பண்டிதாஹ சமதர்சினஹ சஹ சமதர்சி பவதி அத்யந்த உத்கிருஷ்ட சதாச்சாரயுக்தே வித்யா வினய சம்பன்னே பிராமணே அபி அதுவா அத்தியந்த ராஜச தாமச பிரகிருதிஷு ஹஸ்தியாதிஷு ச சுனிகைவ ஸ்வபாகே ச தே ஞானினஹ சமதர்சினஹ சர்வேஷு சமதயா வித்யமானம் ஆத்மானம் திரட்டும் சீலம் தேஷாம் அதஹ சமதர்சினஹ இத்யுக்தம். ததா ச சஹ ஜீவன் முக்தஹ கிம் கரோதி சர்வேஷு பிராணேஷு பிராணிஷு வித்யமானம் ஆத்மானம் ஸ்வீய ஆத்மதயா பஸ்யதி இத்யுக்தம். இதம் சர்வம் எதயம் ஆத்மா இதி சமதிருஷ்டி அத்ர வேதோக்த சமதிருஷ்டி அஸ்தி பிரதிபாதிதம். பரந்து அத்ர சம்சயோ பவதி சமாசமாப்யாம் விஷமசமே சாதஹ இதி காசன ஸ்மிருதிரஸ்தி தாஸ்ய ஸ்மிருதி விரோதோ பவதி அதஹ ஏதாசரீத்யா தர்சனாத் சஹ பாபி பவதி இத்யபி ஆசயஹ பிரகடிதஹ வர்த்ததே. சத்ய சமாதானம் வக்தும் ஏதாதிருஷி ஸ்மிருதி அக்ஞம் பிரதி நது ஞானினம் பிரதி அயம் அம்சம் அஸ்மாபிஹி யதுச்யதே சஹ ஞானி விஷய தஸ்மாத் தத்ர விரோதோ நாஸ்தி இது விரோத பரிஹாரார்த்தம் அனந்தர ஸ்லோகம் உக்தம் இஹைவ தயிர் திதஸ்தர்கஹ இது 19வது ஸ்லோகம். கர்மசந்நியாச கர்மயோகங்களில் கர்மயோகம்தான் அஜ்ஞனுக்கு வசதி என்று சொல்லி, ஆனால் ஞானம் வந்த பிறகு கர்மசந்நியாசம் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுகிறது என்று சொல்லி, கர்மசந்நியாசத்துக்காக அவன் தனியாக முயற்சி ஏற்பட வேண்டியதில்லை மேற்கொள்ள வேண்டியதில்லை என்றையும் சொல்லி, பிறகு அந்த ஞானியுடைய நிலையை சொன்னார். தத்புத்தயத்ததாத்மான தன்னிஷ்டா தத்பராயணாக அப்படி இருந்து கொண்டு அவ அபுனராவருத்தியான மறுபிறவி இல்லாதான நிலையை அடைகிறார்கள் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு ஜீவன் முக்தா இருக்கவன் அவன் தன் வாழ்நாளில் எப்படி வாழ்கிறான் என்றால் எல்லோரையும் ஒன்றாக பார்க்கிறான். நாலு சாஸ்திரங்கள் நாலு வேதங்களும் ஆறு சாஸ்திரங்களும் வாசித்தவராக இருந்தாலும் அல்லது இன்னும் இல்லாமல் சாதாரண பிராமணனாக இருந்தாலும் ஒரு யானையாக இருந்தாலும் ஒரு பசுமாடாக இருந்தாலும் எல்லோரையும் ஒரு மாதிரி பார்க்கிறார். எல்லோரையும் ஒரு மாதிரி பார்க்கிறனா எல்லோருடைய சரீரத்திலும் இருக்கிறது ஒரே ஆத்மா என்று பார்க்கிறார். அந்த ஆத்மா தான் நான் அப்படின்னு சர்வபூதாத்ம பூதாத்மா அப்படின்னு எதை சொன்னாரோ அந்நிலையை அடைகிறார் அப்படின்னு சொன்னார். இது ஜீவன் முக்தனுடைய நிலை. அவன் இப்படித்தான் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கான். எதை பார்த்தாலும் அவனுக்கு ஈஷா வாக்கியமிதம் சர்வம் அப்படின்னு இந்த பிரம்மன் தான் காணப்படுகிறதுன்னு சொன்னார். ஆனா இப்படி பார்த்தாரையானால் அவர் பாப்பியாயிடுவார்னு சோதி சொல்றதேங்கிறார். ஏன்னா சமாசமாப்யாம் விஷமசமாப்யாம் சாதஹா அப்படின்னு ஒரு ஸ்மிருதி இருக்கு. நம்ம அதுக்கு யாராவது வந்தா அவளுக்கு யோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி சத்காரம் பண்ணணும். எல்லோரையும் ஒரு விதமாக ட்ரீட் பண்ணப்படாது. சாஸ்திரங்கள்ல ரொம்ப வாசவாளா இருந்து அவளுக்கு அதிக மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம். சாதாரணமாக ஒரு பிராமணன் யார் வந்தாலும் சரி, அவளுக்கு அர்க்கியம் பாத்தியங்கள்லாம் கொடுத்து ஏதோ ஆசனம் கொடுத்து அவருக்கு என்ன எதுன்னு இனிமையா விசாரித்து அனுப்பணும். அதுவே வேதாத்தியனம் பண்ணிதான மகாத்மா வந்தாரேன்னா அவருக்கு கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தி பண்ணணும். ஒரு வேதம் இல்லாமல் பல வேதங்கள் வாசிச்சு அதுலேயும் விசேஷமாக அர்த்தங்கள்லையும் புரிஞ்சவர் வந்தாரேன்னா அவருக்கு அதிகமாக மரியாதை கொடுக்கணும். வேதங்களோட சாஸ்திரமும் வாசிச்சு சாஸ்திரத்தோட சதாச்சாரத்தோட இருக்காளே ஏனால் அவளை சாட்சாத் தெய்வமே வந்த மாதிரி கவனிக்கணும் இப்படி எல்லாம் சொல்றது. ஆகையால் எல்லோரையும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணப்படாதுன்னு சொல்றது. அப்படி ட்ரீட் பண்ணினாலே ஆனால் அவாதல நீங்க சாப்பிடப்படாதுங்க, அபோஜ்யான்னால ஆயிடுவார் அப்படி அப்படி சாஸ்திரம் சொல்றதுனால இவர் எல்லாரையும் ஒரு நாலு வேதங்கள் வாசித்த பிராமணனையும் ஒரு யானையும் ஒரு சாதாரண நாயை வெட்டி சாப்பிட்றவனையும் எல்லாரையும் ஒன்னா ட்ரீட் பண்றாருன்னா அப்ப இவர் பாத்தியன்னா ஆயிடுவார், இவர் அபோஜ்யான்னா ஆயிடுவார். அவராத்திர நம்ம ஒண்ணும் சாப்பிடப்படாத தீர்த்தமும் உட்கொள்ளப்படாதான் நிலைக்கு ஒரு பாப்பியன்னா ஆயிடுவார். அவர் வந்து வசத்தியா சொல்றே தாங்கள் அப்படின்னு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்றதுக்காக அடுத்த ஸ்லோகம்
நாலு வேதம் சாஸ்திரம் நாலு வேதம்னாலே சாஸ்திரம் வேற இருக்கா?
நாலு சாஸ்திரம்னாலே வேதம் தான், சாஸ்திர யோனிஸ்வா அப்படிங்கிறது இது வேதத்தினுடைய ஒரு எக்ஸ்பிளேஷன். ஆனா லோகத்துல சாஸ்திரம்னு சொன்னா நியாயம் வைசேஷிகம் சாங்கியம் யோகம் பூர்வோத்தர மீமாம்சைகள் இவைகளை சாஸ்திரம்னு சொல்லி வழக்கம். நியாயமா இவைகளை தர்சனம்னு சொல்லணும், ஆனா சாஸ்திரம்னு இதுல விவகாரமும் இருக்கு, அதனால வேதமும் சாஸ்திரமும் சொன்னேன். வசுதா சாஸ்திரம்னு சொன்னா அந்த பதத்துக்கு ரூடியா வேதம்னு தான் அர்த்தம். இந்த தர்சனங்கள்லாம் வேதத்தினுடைய அர்த்தத்தை தீர்மானம் பண்றதுக்காகத்தான் வந்திருக்கு. இது சாஸ்திரங்களை நியாயமா வாசிக்காமல் இருக்கப்படாது, வாசித்தான் ஆகணும். இருந்தாலும் வாசிக்கிறது இல்லை, ஆனா அதனால என்ன வேதம் வாசிச்சு சாஸ்திரம் வாசிச்சதுன்னு சொல்றது. அதே போல வேதமும் சாஸ்திரமும் அப்புறம் சதாச்சாரமும் உபாச காலமும் இவைகள்லாம் இருக்கிறவா உத்தமாள்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்க நானும் அபோஜ்யாஸ்தே தோஷவந்தா இப்படி எல்லோரையும் சமமாக பார்க்கிறவாள் அபோஜ்யாள். அபோஜ்யாள்னா அவாத்துல நாம சாப்பிடப்படாது, சாப்பிட்டா பாபம் வரும் அப்படின்னு சில பேரை விளக்கி இருக்கா. எல்லாராத்தையும் எதையும் சாப்பிடப்படாது அப்படின்னு அவ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்ரௌதமான கர்மாக்களை பண்றவாளா இருக்கணும். அப்படி ஸ்ரௌதமா இருக்கிறவா வேதாத்தியனம் பண்ணிட்டு ஆச்சாரத்தோட மடியோட யார் வந்துட்டு இருக்காளோ அவாத்துல தான் சாப்பிடணும், மற்ற ஆத்துல சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன சார் நான் அவ பாபம் வரும் உங்களுக்கு அவ்வளவுதான். அத நம்ம பாபம் வராம பாப பீருவா இருக்கணும்னு நினைக்கிறவன் சாதாரணமா இங்கேயும் சாப்பிட மாட்டான். அதற்காக அப்படி அவ யாராத்துல சாப்பிடப்படாதோ அவ கேட்டகரியில சேர்ந்துடுவா அப்படின்னு. அபோஜ்யாஸ்தே தோஷவந்தா யாரு சமா சமாப்தியாம் விஷம சமே பூஜாதா, சமமாக இருக்கிறவாளுக்கும் அசமமாக இருக்கிறவாளுக்கும் எல்லோரையும் ஒரு விதமாக விஷம சமே விஷமமா இருக்கிறவாளுக்கு சமமா இருக்கிறவாளை விஷமமாக பூஜை பண்றது, விஷமமாக இருக்கிறவாளை சமமாக பூஜை பண்றது, இப்படி இருக்கிறவாளுக்கு பூஜா தகா அவளை பூஜை பண்றதுனால அவளும் அபோஜ்யான்னால ஆயிடுவா அப்படின்னு ஸ்மிருதி இருப்பதனால் அப்படி அவளோட தோஷம் வந்தவாளா இருக்காளே நான் அப்படி இல்லப்பா நே தோஷ வந்தா இப்படிப்பட்டவாள் தோஷவான்களா ஆக மாட்டார்கள். ஏன் கதம் இஹைவா எங்கேயே இஹைவன் என்ன உயிரோட இருக்கும் காலத்திலேயே ஜீவத்திரேவ தைஹி சமதர்சிதைஹி சமதர்சிதி பண்டிதைஹி சமமாக எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியதான பண்டிதர்களால ஞானிகளால ஜிதா வசீகிருதா சர்க்கா ஜன்மா அவ தன்னுடைய ஜன்மாவையே கண்ட்ரோல் பண்ணிவிட்டான். மறுபிறவி இல்லாதான நிலையை அடைந்துள்ளார்கள். ஜென்ம சர்க்கா ஜென்ம ஏட்டாம் ஏ யாருடைய யாருக்கு சாமியே சர்வபூதேஷு எல்லா பிராணிகளிடத்திலையும் பிரம்மணி அப்படின்னா எல்லா பிராணிகளிலும் பிரம்மம் தான் இருக்கு என்று பார்க்கிறவர். சாதாரணமா ஜெனரலா எல்லாரையும் சமமா போகும் அப்படின்னு பாக்குறவாருக்க பதிலா அவ தோஷவான்கள் அஞ்ஞானிகள். இவ என்ன, ஞானம் வந்ததனால் எல்லாரிடத்திலையும் பிரம்மத்தை பார்க்கிறவர்கள், ஆகையால் இவாளுக்கு தோஷம் இல்லை. சமபாவே ஸ்திதம் நிஷ்டலீபூதம், அந்த மனசானது சமமான பரமாத்மாவனிடத்தில் நிற்கிறது, ஆகையால் நிச்சலமாக இருக்கு. நிச்சலமாக நிற்கிறது இவர்களுக்கு, ஆகையால் நிர்தோஷம். யஜ்யபி தோஷவத்து ஸ்வபாகாதிஷு, தோஷத்தோடு கூடினதான ஸ்வபாகாதிகள், ஸ்வபாகாதிகள்னா நாய் மதுரை பதார பிராணிகளை வெட்டி சாப்பிட்றான் பார்த்தேல, அவ ஸ்வபாகாதிஷு மூடைஹி தத்தோஷைஹி தோஷவதிவ விபாவதே விபாசதே, மூடர்களுக்கு இது வந்து அவ தோஷம் பண்றா போல காணப்படுகிறது. ததாபி, அவ ஏதோ தப்பு பண்ணினா போல நினைக்கிறான். ததாபி, அப்படி இருந்தாலும் தத்தோஷைஹி அசம்ஸ்பிருஷ்டம், இந்த ஞானியானவன் அந்த தோஷங்கள்னால் சம்பந்தப்படவில்லை. ஏன் சம்பந்தப்படல, அவன் மனசு மனசுல பிரம்மத்துல இருக்க அதனால சம்பந்தப்படல. அதனால தோஷை அசம்ஸ்பிருஷ்டம் இது நிர்தோஷம் தோஷவர்ஜிதம் ஹி யஸ்மாத், எக்காரணத்தால் ஒரு தோஷமும் இல்லையோ. நாபி ஸ்வகுண பேத பின்னம், அதைப்படியே தோஷங்கள் தான் இல்லை சார், ஸ்வகுணம் இருக்கோ, இந்த குணம் அந்த குணம் ஏதாவது இருக்கோ. பேத பின்னம் நிர்குணத்வா சைதன்யா, இவன் வந்து எந்த சைதன்யத்தை பார்க்கிறானோ அந்த சைதன்யமானது நிர்குணமாக இருக்கு, ஆகையால் நிர்குண சைதன்ய தரிசனத்தினால் இவனுக்கும் நிர்குணத்துவம் வந்திருக்கு. வட்சதிக பகவான், இதெல்லாம் எப்படி அப்படின்னா பகவான் மேல போய் சொல்ல போறார் 13வது அத்தியாயத்துல. இச்சாதீனாம் க்ஷேத்திர தர்மத்துவம், இச்சா சுகம் துவேஷம் ராகம் இவைகள் எல்லாமே க்ஷேத்திர தர்மம். க்ஷேத்திரம்னா மனசு சரீரம், இவைகளுக்கு சேர்ந்ததை தவிர ஆத்மாவுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை என்று 13வது அத்தியாயத்தில் சொல்ல போறார். வட்சதிஹி பகவான் இச்சாதீனாம் க்ஷேத்திர தர்மத்வம் அநாதித்வாத் நிர்குணத்வாத் பரமாத்மாயம் அவ்வயா அப்படின்னு, இந்த பரமாத்மா இதோட எதோடையும் சம்பந்தப்படவில்லை, ஆசைகள்னாலையும் விருப்பு வெறுப்புகள்னாலையும் எதோடையும் சம்பந்தப்படாதவர் பரமாத்மா அப்படின்னு மேல போய் சொல்ல போறார். இவைகள்லாம் நீங்க சொல்றதெல்லாம் மனசு அப்ப சரீரம் இவைகளுக்கு, அந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பரம்பொருளை இவர் சமமாக பார்க்கிறார். இந்த ஞானியானவன் எப்படி பார்க்கிறார், சரீரத்தை பார்க்கிறார், சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான சரீர சம்பந்தம் இல்லாதான் ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கிறார். அந்த ஆத்மஸ்வரூபம் நிர்குணமாக இருக்கு, ஆகையால் இவருக்கு ஒரு தோஷம் இல்லை. வட்சதிஹி பகவான் இச்சாதீனாம் க்ஷேத்திர தர்மத்வம், மேல போய் பகவான் சொல்ல போறார். இச்சாதி பதார்த்தங்கள் எல்லாம் சரீரம் மனது இவைகளுக்கு சேர்ந்தவே ஒழிய ஆத்மாவுக்கு சேரலை, ஆத்மாவை போல் அனாதியாகவும் நிர்குணமாகவும் இருக்கு என்று. நாபி அந்தியா விசேஷாக ஆத்மனா பேதகாக சந்தி, அதோட மட்டுமல்ல இந்த ஆத்மா வேறு அந்த ஆத்மா வேறு என்று சொல்வதற்கு விசேஷம் ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்பெஷல் யூனிக் கேரக்டரிஸ்டிக் ஏதாவது இருக்குமே ஆனால் ஒவ்வொரு சரீரத்திலையும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கு, இது புண்ணியம் பண்ணின ஆத்மா இது பாபம் பண்ணின ஆத்மா அப்படின்னு பிரிக்கிறதுக்கு ஒரு பேதகமும் இல்லை. நாபி அந்தியா விசேஷாக ஆத்மனா பேதகா சந்தி பிரதி சரீரம் சரீரம் தேசாம் சத்வே பிரமாண அனுபவத்தே, அதோட மட்டுமல்ல ஒவ்வொரு சரீரத்திலையும் தனித்தனியாக ஆத்மா இருக்கு என்று சொல்வதற்கு பிரமாணம் இல்லை. சமம் பிரம்ம ஏகம் ச யஸ்மாத், எக்காரணத்தினால் பிரம்மம் சமமாகவும் ஒன்றாகவும் எல்லா சரீரத்திலையும் இருக்கிறதுனால யஸ்மாத் பிரம்மண்யேவதே ஸ்திதாஹ, அவர்கள் எல்லோருமே பிரம்மத்திலேயே இருக்கிறார்கள், பிரம்மத்தையே கருதி பிரம்மத்தையே நினைத்து பிரம்மத்திலேயே இருக்கிறார்கள். தஸ்மாத், ஆகையால் நான் தோஷ கந்த மாத்திரமபி தான் ஸ்பிருசதி, அவளுக்கு தோஷம் வருவில்லை, தோஷத்தினுடைய ஒரு கிஞ்சித் சம்பந்தமும் அவளுக்கு வராது, தோஷத்தினுடைய வாசனையும் அங்கே வராது அப்படின்ட்டு. தோஷ கந்தமாத்திரமபி, கந்தமாத்திரம்னா சிறிதேனும் அவள ஒட்டாது. கந்தமாத்திரமபி தான் ஸ்பிருஷதி தேகாதி சங்காத ஆத்ம தர்சன அபிமான அபாவாத். அவளுக்கு தேகாதி சங்காதம் இந்த ஸ்தூல சரீரம் இதுல ஒரு சம்பந்தமும் இல்லை அவளுக்கு. சமதர்சிகள்னா எல்லாரையும் சமமாக பார்க்கிறான்னு நினைக்கப்படாது. அவ சமமாக இருக்கிற ஆத்மா அங்கேத்தான் இருக்கான்னு பார்க்கிறான். இந்த நாஸ்திகாலெல்லாம் லோகத்தில் என்ன சொல்றா, எல்லார உடம்புலையும் ஒரே ரத்தம் தானே ஓடுறது. இவாளுடைய ஒரு ஆர்கியுமெண்ட், இவ என்ன சொல்றா, எல்லாருக்கும் ஒரே சத, ஒரே ரத்தம், ஒரே மாம்சம், ஒரே விவகாரங்கள், அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அபிப்பிராயம் பாருங்க. நாம என்ன சொன்னோம், இந்த சரீரம் மனசு உட்பட எல்லாருமே க்ஷேத்திரம் அப்பா, இது தனித்தனி இதோட சம்பந்தம் இல்லை. ஆனா எல்லா சரீரத்திலையும் ஒரு ஆத்மா தான் இருக்காரு. அந்த ஆத்மாவை தியானம் பண்ணவும் நாம சொல்றோம், நாமும் சமதரிசி அவளும் சமதரிசி. அவளும் சமத்துவம் பேசுறா, நாமளும் சமத்துவம் பேசுறான். ஆனா இந்த சமத்துவம் வேறு, அந்த சமத்துவம் வேறு. உங்களுக்கு ஞானம் வர பரியந்தம் சமத்துவம் இல்லை. ஞானம் வர பரியந்தம் அவாவா தனி, எவருக்கு வாரே எவனா செய்றே, அவாவாட்டிய பிராரந்த கர்மாக்க தக்கவார், அவாவா பிறந்திருக்கா, அவாவா வரா. ஆனா எல்லோருமே பிரம்ம ஞானத்தை அடைஞ்சாலையானால் அப்ப வந்து பிராமண ஆத்மா வேற, ஸ்திரீ ஆத்மா வேற, அதுக்கப்புறம் சூத்ராத்மா வேற, அன்னி ஆத்மா வேற, பசு ஆத்மா வேற அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா சரீரத்திலையும் எப்பொழுதும் இருக்கிற ஆத்மா ஒண்ணுத்தான். ஆனா அந்த ஒண்ணுலையும் அதாவது அந்தந்த உபாதி இருக்கும் பொழுது வெவ்வேறையா இருக்கு. கரண்ட் உங்க ஆத்துல இருக்கு, அத பத்திரமாக சுவாமி அறையில நீங்க தீபம் போட்டிருக்கீர்கள். அதே கரண்ட் தான் சார் இந்த சரீரத்தை எரிக்கிறதுக்காக கிரமட்டரியத்திலையும் இருக்க. கரண்ட்ல வித்தியாசம் உண்டா? கிடையாது. ஆனா அது என்ன பண்றது, அது பிரேத அக்னி. அந்த அக்னியில நம்ம சமைச்சுக்க மாட்டோம். நமாத்துல சமைக்கிற அக்னிக்கு தினமும் காலம்புறது, அதை சுத்தப்படுத்தி அதுக்கு கோலம் போட்டு அதுக்கு காலம்புறதுமே அக்னையேன்னு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் தான் சமையல் இது பண்ணுவார். கிராமாந்திரத்தெல்லாம் பார்த்தீங்களா, முதல்ல அந்த சமைக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் சுத்தப்படுத்தி அதெல்லாம் மொழி ராத்திரியே அதுக்கெல்லாம் கோலம் போட்டு காலம்புறதுமே அதுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு அப்புறம் தான் பண்ணுவார் பழைய காலத்துல. இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். ஆனா நோக்கம் என்னன்னா இந்த அக்னி வேற, அந்த அக்னி வேற. அக்னி ஒன்னாக இருந்தாலும் உபாதி பேதத்தினால பேதம், உபாதி இருக்கிற வரைக்கும் பேதம். எப்பொழுது உபாதி திருஷ்டி இல்லையோ அப்பொழுது ஒண்ணுதான். ஆகையால் சமத்துவம் இவா சொன்னதாலும் சமமாக இருந்த போதிலும் இவருக்கு எந்த சமத்துவத்தில் இருக்கார், எங்கும் இருக்கிற பிரம்மத்தை சமமாக பார்க்கிறார். ஆகையால் அதை அறிந்ததனால் இவருக்கு தோஷம் இல்லை. அதை அறியாத பரியந்தம் சமமாக பார்க்கப்படாது. அதான் தேஷாம் தேகாதி சங்காத ஆத்ம தர்சன அபிமானவத் விஷயம் தூ. யாருக்கு தேகாதி சங்காத ஆத்ம தர்சன அபிமானம் இருக்கோ, இன்னும் இந்த சரீரத்தில் நான் எனக்கூடியதான எண்ணம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு தத்விஷயந்து தத்சூத்திரம், அவளுக்கு தான் அப்ளை ஆகிறது அந்த சூத்திரம். சமாசமாபியாம் விஷமசமே பூஜாதா இது பூஜா விஷயத்த விசேஷனார். நாம் எப்படி யாரை கௌரவப்படுத்தணும் என்கிற சாஸ்திரத்தை சொல்றதுனால சரீராபிமானம் இருக்கிறவாளுக்கு அந்த சாஸ்திரம், நான் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவாள் இப்படி நடந்துக்கிடும். அந்த எண்ணம் போய் எல்லாமே பரம்பொருள் தான் என்றதான அறிவு வந்தவன் அவன் சமமாக பார்த்த போதிலும் ஒரு தோஷமும் இல்லை. திருஷ்ய தேகி பிரம்மவிது, வேதத்தை அறிந்தவன் ஷடங்கவித், நாலு ஆறு அங்கங்களோட சிக்ஷா கல்பா வியாக்கரணம் நிருப்தம் சந்தத்து ஜோதிஷம் எனக்கூடியதான ஆறு அங்கங்களையும் படைத்தவன் சதுர்வேதவித், நாலு வேதங்களை படித்தவர். இப்படி பூஜா தானாதோ, பூஜை தானங்கள் இவைகளில் குணவிசேஷ சம்பந்த, யாருக்கு அதிகமாக குணம் இருக்கு ஆகையால் அதிகமாக பண்ணணும் என்கிறது காரணம். பிரம்மதோ அனபிரம்மமோ என்றால் சர்வ குண தோஷ சம்பந்த வர்ஜிதம், ஒரு விதமான குணமும் இல்லை, ஒரு விதமான தோஷமும் இல்லை, அப்படி சுத்தமாக இருக்கிறார் என்று இத்யதா. ஆகையால் பிரம்மணிதேஷ்டிதா, இந்த ஞானிகள் எங்க இருக்க, பிரம்மத்துல இருந்துட்டு இருக்கா. அதனால இது யுக்தம். கர்ம விஷயஞ்ச, கர்மாவுக்கு சம்பந்தமான விஷயமானது சமாசமாப்தியாம் இத்தியாதி. கர்மாவை பண்ணும் பொழுது உயர்ந்தவாக நல்லா படித்தவாளாக இருந்து அவளுக்கு அதிகமாக இருக்கணும். யார் சாதாரணமாக படிச்சுக்கிறாளோ அவளுக்கு படித்த கர்மாக்கள். ஆனால் ஞானத்தில் ஞானம் வந்த பிறகு இந்த வித்தியாசம் இல்லை. எல்லோரும் ஒரே மாதிரி ஆனந்த் சென்று யார் வந்தாலும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறதா இல்லை. யார் வசதியாக இருக்காளோ யார் மகான்களாக இருக்காளோ அவளுக்கு உயர்ந்ததான ஒரு பூஜை பண்ணணும், மற்றவர்களுக்கு அது தகுந்தா போல பூஜை பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இதம் தூ அதனால கர்மி விஷயம் சமாசமாப்தியாம் இத்தியாதி. யார் கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்கார்களோ அவளுடைய விஷயம் சமாசமாப்தியாம் எனக்கூடியதான ஆபஸ்தம்ப சூத்திரம். இதம் தூ இப்பொழுது நாம் சொல்லக்கூடியதான பகவத்கீதையில சொன்னதான எல்லோரையும் சமமாக பார்க்கிறான் என்று சொன்னதோ என்றால் சர்வ கர்ம சந்நியாசி விஷயம். யார் சர்வகர்ம சன்னியாசியா இருக்கானோ அவனுக்கு. ஆகையால் பிரஸ்துதம் அதை பத்தி தானே இப்ப பேசிக் கொண்டிருக்கோம். சர்வ கர்மாணி மனசா ஐத்தியாரப்ய ஆத்தியாய பரிசமாப்தே. இதுவேல கடைசி வரைக்கும் இந்த ஞானியை பத்தி தான் பேச போறோம் இங்க இந்த அத்தியாயத்துல. ஆகையால் இங்க அதை கொண்டு வராதுங்கிறோம். அந்த விவகாரங்கள்லாம் அது கர்மாவை பண்ணிட்டு லோயர் லெவல்ல இருக்கிறவாளுக்கு அவது, மற்றவர்களுக்கு இவாளுக்கு இந்த நிலையில ஒண்ணும் இல்லை அப்படிங்கறத அந்த கேட்ட கேள்விக்கு சமாதானம் இந்த ஸ்லோகம் சொன்னார். ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹா இஹைவ இங்கேயே தைஹி ஞானிகளால் சர்க்கஹா சிதா ஜென்மா ஜெயிக்கப்பட்டது. ஏஷாம் யாருடைய மனசாரத மனஹா சாமியே ஸ்திதம் சமமான பிரம்மத்தில் நிற்கப்பட்டிருக்கோ. ஏன்னா நிர்தோஷம் மிசமம் பிரம்மா, அந்த பிரம்மமானது ஒரு விதமான குணதோஷங்கள் இல்லாது. தஸ்மாத் பிரம்மணி தேர்த்திதா, ஆகியால் அவர்கள் பிரம்மத்தில் இருக்கிறார்கள்.